إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று காட்சி சொன்னான் பின்னான். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்னார்க்க போதகர் சாமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் ஆள் அஸ்ஹாபுகள் அன்னாருடைய வாழ்வை ஒட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்வின் நோக்கமாக, லட்சியமாக, குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற கியாமத் வரைக்கும் அந்த அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை மையப்படுத்தி வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான மூமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிய பின்னால், புனிமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக அல்லாஹின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும், எவற்றை செய்ய வேண்டாம், விளக்கை தவிர்த்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை விளக்கி தவிர்த்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்திப்பட வைக்கின்ற ஒரு மார்க்கமாகிய இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை சுமந்தவர்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வகையில் முஸ்லீம்களாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகிறோம், அல்லாஹுவை பயந்து வாழ்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறோம், இதே போன்று பெற்றோர்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர்களுடனும் முறையாக நடந்து கொள்கிறோம், அல்லாஹுடைய விருப்பங்களை நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறோம், அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன தடை செய்த விஷயங்களை விட்டும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அதாவது பாதுகாத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் முஹாசபத்து நஃப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுய விசாரணை. ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு மிக பொறுப்பான ஒரு விஷயம்தான் தன்னிடத்தில் அவன் ஒரு விசாரணை செய்து கொள்வது. ஒவ்வொருவரும் தனிமையிலிருந்து குறைந்தபட்சம் சொல்லுவார்கள், தூங்க முன்னால் கூட அந்த முஹாசபத்து நஃப் என்ற அந்த சுய விசாரணையை செய்து கொள்ளலாம். இது சம்பந்தமாக ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கபுல அன் துஹாசபு. சில சந்தர்ப்பங்களில் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தை சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாசிபு அன்ஃபுஸகும் கபுல அன் துஹாசபு, உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்பட முன்னால் நீங்களே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஏனெனில் அது உங்களுடைய மறுமையுடைய கேள்வி கணக்கை லேசாக்கும் என்று சொல்வார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வகையில் அல்லாஹும் குர்ஆனில் இப்படி ஒரு வார்த்தை பாவித்திருக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹை நம்பியவர்களே, இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். அத்துடன் சேர்த்து ஒரு செய்தியை சொல்கிறான்,
வல்தன்பூர் நப்சும் மகத்தமத் லிகதின் வஸ்தகுல்லாஹ். உங்களில் ஒவ்வொருவரும் எனக்கு நாளை மௌத்து வந்துவிட்டால் அந்த மௌத்துக்காக நான் எதை செய்திருக்கிறேன் என்று பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அங்குக்குரிய அல்லாஹ் நன்னடியாகவே. எனவே அந்த விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பில் இந்த சுய விசாரணையை செய்ய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் எங்களில் யாருக்கும் விருப்பம் கிடையாது மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்வில் நாங்கள் அல்லாஹ்வுடைய அதாவது கோபத்துக்கும் வெறுப்புக்கும் ஆளாக வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யாருக்குமே கிடையாது. அனைவருடைய எதிர்பார்ப்பும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் மட்டுமல்ல இந்த உலக வாழ்விலும் நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக கௌரவமாக வாழ வேண்டும். அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். மௌத்துக்கு பின்னாலும் எங்களுக்கு அந்த வாக்களிக்கப்பட்ட சொர்க்கங்கள் எங்களுக்கு வர வேண்டும் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடிய நாங்கள் அந்த வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோமா? என்னுடைய இரவு எப்படி கழிகிறது? என்னுடைய பகல் எப்படி கழிகிறது? என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? எனக்கும் அடியார்களுக்கு மத்தியில் இருக்கின்ற தொடர்பு எப்படி இருக்கிறது? பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேனா? குழந்தைகளுக்குரிய சரியான கடமைகளை நான் செய்திருக்கிறேனா? என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்திருக்கிறேனா? என்னுடைய அடுத்த வீட்டுக்காரருடைய ஹக்குகளில் நான் பேணுதல் காட்டியிருக்கிறேனா? என்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கிறது? ஹலாலாக சம்பாதித்திருக்கிறேனா? ஹராமாக சம்பாதித்திருக்கிறேனா? என்னுடைய கண் பார்வை இது எதையெல்லாம் பார்க்கிறது? என்னுடைய பார்வைகள் எனக்கு நாளை மறுமை நாளில் என்னுடைய விமோசனத்துக்கு என்னுடைய சொருக்கத்துக்கு காரணமாக அமையுமா? இல்லாத போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உனக்கு அழகான பார்வையுள்ள இரண்டு கண்களை தந்தேனே, இந்த ஹராத்தையா நீ பார்த்தா என்று கேட்கின்ற அளவுக்கு மோசமான வழியில் எங்களுடைய கண்களை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் பணம் என்ற நியமத்தை தந்திருக்கிறான். அந்த பணத்தை நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவழிக்கிறோம், இரண்டு தலைப்புகளிலும் சுய விசாரணை செய்ய வேண்டும். இப்படி இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லதாக. எனவே ஆரம்பமாக நாங்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது வெறுமனே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இன்பத்தை அனுபவித்து கழிப்பதற்காக தந்த ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் அதே மாதிரி கேட்கின்றார். அப்ப ஹசீபுக்கும் மக்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அன்னமா கலக்குனாக்கும் அபசா, உங்களை நாங்கள் வீணாக விளையாட்டாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், நீங்கள் எங்களிடத்தில் திரும்பி வர மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அனைவரும் திரும்பி போய்த்தான் ஆக வேண்டும். விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, ஏழை பணக்கார என்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வித்தியாசம் கிடையாமல், அன்புக்குரியவர்களே ஆட்சியாளர்கள் சாதாரண பிரஜைகள் என்ற வித்தியாசம் கிடையாமல், இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும். என்னுடைய அந்த மன்னரை வாழ்க்கைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன தயாரிப்பு செய்திருக்கிறேன், இதை பற்றி நான் சுய விசாரணை செய்கிறேனா? எனக்கும் ரப்புக்கு மத்தியில் இருக்க வேண்டிய தொடர்பு எப்படி இருக்கிறது? எனக்கு இந்த நிலையில் மௌத்து வந்தால் அல்லாஹ் என்னை பார்த்து உண்மையில் என்னுடைய விருப்பத்தை என்னுடைய சந்தோஷத்தை மையப்படுத்தி வாழ்ந்த உண்மையான ஒரு முஸ்லிம் என்று எங்களை பார்த்து சொல்லுவானா இல்லையா? இதை பற்றி எல்லாம் நாங்கள் அலட்டி கொள்ளாமல் இருந்தால், விசாரணை செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லாமல் அந்த மன்னரை வாழ்க்கையை சந்திக்க வேண்டி வந்துவிடும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நேரடியார்களே சொல்வார்கள், இந்த முஹாசபத்துன் நஃப்ஸ், இந்த சுய விசாரணையில் மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எமக்கு தந்திருக்கின்ற நிஅமத்துகளும் நாங்கள் அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு செய்த துஷ்பிரயோகங்களும். இந்த இரண்டு ஒரு தலைப்பில் சிந்திக்கப்பட வேண்டிய, பேசப்பட வேண்டிய, நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படியான நிஅமத்துகளை எங்களுக்கு தந்திருக்கிறான், அதற்கு நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன், இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லவர்களே, இந்த வகையில் முதலாவதாக உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அழகான பார்வையுள்ள கண்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லவர்களே, பாருங்கள் எமது நாட்டிலே இருக்கிறது சில இடங்கள், அதாவது ஊனமுற்றவர்களுக்கான, உடலில் அங்கவீனம் ஏற்பட்டவர்களுக்கான சில பாடசாலைகள் சில இடங்கள் எமது நாட்டிலே இருக்கிறது, போய் பாருங்கள். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் பிறந்தது முதல் கண் பார்வையை இழந்த நிலையில் கவலையுடன் கண்ணீருடன் எத்தனை சகோதரர்கள், எத்தனை சகோதரிகள், எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையுடைய கண் பார்வை இல்லாத நிலையில் குழந்தை பிறந்து விட்டது என்பதற்காக கண்ணீருடன் வாழ்க்கையை கழிக்கின்ற ஏராளமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே, இந்த நிலையில் தான் அல்லாஹ் கண் என்ற நியமத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்கிறான், உங்களுக்கு நல்ல பார்வையில் இரண்டு கண்களை நாங்கள் தரவில்லையா என்று குர்ஆன் கேட்டு குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே, அல்லாஹ் பார்வை என்ற நியமத்தை தந்திருக்கிறான், கண்ணையும் தந்து பார்வையையும் தந்திருக்கிறான். எத்தனை சகோதரர்களுக்கு கண் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் பார்வையை கலக்கிவிட்டான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே, இந்த கண் பார்வை இது ஒரு நியமத், இதை கொண்டு நான் அல்லாஹை சந்தோஷப்படுத்துகிறேனா? என்னுடைய கண்கள் இதையெல்லாம் பார்க்கிறது, குர்ஆனை கையில் எடுத்து பார்ப்பதில் என்னுடைய உள்ளத்துக்கு விருப்பம் இருக்கிறதா? இல்லை அதுக்கு நேர்மாற்றமாக எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், இவைகளை பார்ப்பதில் கேட்பதில் கவனம் செலுத்துவதில் என்னுடைய உள்ளத்துக்கு இருக்கின்ற விருப்பம் குர்ஆனை எடுப்பதில் பார்ப்பதில் இல்லை என்றால், அன்புக்குரியவர்களே, கண் என்ற நியமத்துக்கு நான் சரியாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை. அதே போன்று டாவு என்ற நியமத், சுப்ஹானல்லாஹ், வலிசானன் வஸபதைன், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு அழகான பேசக்கூடிய ஒரு நாவை நாங்கள் தரவில்லையா என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, பிறந்தது முதல் வாய் பேச முடியாத ஏராளமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு ஏதாவது கஷ்டம், பிரச்சனை, கவலை, துன்பங்கள் இருந்தால் அதை இருவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த உள்ளத்தினுடைய பாரம் குறைந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே, மனிதனுக்கு ஏற்படுகின்ற அந்த கவலைகள், ஆத்திரங்கள், கோபங்கள், இவைகளை ஒரு மனிதன் அடக்கிக் கொள்வது என்பது மிகவும் சிரமமான ஒரு விஷயம். எப்படி பாருங்கள், பூமி தனக்குள்ளே இருக்கின்ற எரிமலைகளை பூமி அடக்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் ஒரு கட்டம் வரும், பூமியால் அதனை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது, அது வெடித்து சிதறுகின்ற ஒரு கட்டம் வரும். இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அவனுக்கு ஏற்பட்ட கவலைகள், கண்ணீர்கள், சோகங்கள், இதையெல்லாம் ஒரு மனிதன் அடக்கிக் கொண்டிருக்கிறான், ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவனையும் அறியாமல் அது வெடித்து வருகின்ற பொழுது அது அவனை நிரந்தர நோயாளியாக ஆக்கிவிடும். அவனால் தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாளியாக ஒரு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதை சொல்லுவதற்கு கூட நாம் கூசுகிறது. அப்படியான ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். ஏன், அவனால் தூக்க முடியாத ஒரு சுமை, அவனால் தாங்க முடியாத ஒரு சுமை, அது அவனுடைய உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஒரு எரிமலை போன்ற உள்ளத்தில் எரிந்து அதாவது வெடித்து சிதறியதனால் அந்த மனிதன் ஒரு 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 மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லதாக பாருங்கள், வாய் பேச முடியாதவர்களை பாருங்கள், வாழ்க்கை முழுவதும் தனக்கு ஏற்பட்ட கவலைகளை, கண்ணீர்களை, சோகங்களை வாய்விட்டு சொல்ல முடியாத நிலையில் அனைத்தையும் உள்ளத்துக்குள் போய் அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலையில் தான் எங்களுக்கு அழகாக பேசக்கூடிய நாவை தந்திருக்கிறான். இந்த நாவின் மூலமாக நான் எவ்வளவு அல்லாஹ் சந்தோஷப்படுகின்ற விஷயத்தை பேசியிருப்பேன். குர்ஆனை ஓதிருக்கிறேனா, ஜிக்ர் செய்திருக்கிறேனா, இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறேனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லியிருக்கிறேனா, என்ன நல்ல விஷயங்களுக்கு இந்த நாவை பாவிச்சிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இதுக்கு நேர் மாற்றமான நிலையில் பாவிக்கிறேன் என்றால், காதை எந்த விஷயத்தில் நான் ஈடுபடுத்திருக்கிறேன்? குறைந்தபட்சம் சிலர்கள் சொல்லுவார்கள், ஓத வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் என்ன செய்ய, ஓத தெரியாது. அன்புக்குரியவர்களே, ஓத தெரியாது, இதனால் தான் நாங்கள் சும்மா இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இல்லை, உங்களுக்கு ஓத தெரியாவிட்டால் அன்புக்குரியவர்களே, ஓதுவதற்குரிய முயற்சியை செய்யுங்கள். குறைந்தபட்சம் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு பென்ட்ரைவிலேயாவது கிராஃப்டை போட்டு கேளுங்கள். கிராமத்துடைய நாளில் யாருவா ஓத தெரியவில்லை, என்னாலே முடியுமான ஒரு முயற்சி எதையாவது நான் செய்தேன் என்று சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல விஷயத்தை கேட்பதற்கு மனிதனுக்கு நேரம் கிடையாது, அதில் கவனம் செலுத்துவதும் கிடையாது. ஆனால் பாருங்கள், சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சில வாலிபர்களை பார்க்கிறோம், ஏன் வயோதிபர்களை பார்க்கிறோம், பிரிவில்களில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வார்கள், அன்புக்குரியவர்களே, மற்றவர்களுக்கும் இடைஞ்சல் பண்ணுகின்ற விதத்தில் அவர்கள் மிக சத்தமாக அவர்கள் வானொலிகளை அல்லது பாட்டுகளை என்ன செய்வார்கள், இசைத்து விட்டுக் கொண்டிருப்பார்கள். அது அவர்களும் கேட்க முடியாது, மற்றவர்களும் கேட்க முடியாது, மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த நேரத்தில் ஒரு குர்ஆனை கேட்க முடியாதா, ஒரு அழகான ஒரு குத்துபாவுடைய பிரசங்கத்தை கேட்க முடியாதா, தக்வாவை பற்றி கேட்க முடியாதா? அன்புக்குரியவர்களே, கவனம் செலுத்துகிறார்கள் இல்லை. காது என்ற நியமத்துக்கு அல்லாஹ் சுப்ஹான ஹுவ தஆலா காது என்ற அந்த கேள்வியையும் அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி கேட்கிறான், குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த அல்லாஹ் தான் உங்களை உருவாக்கி, வஜஅல லகும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா, அவர் உங்களுக்கு காதையும் கேட்கின்ற சக்தியையும் பார்வையையும் கண்ணையும் பார்க்கின்ற சக்தியையும், நல்லது கெட்டதை பிரித்து விளங்குகின்ற உள்ளத்தையும் தந்தவன் அல்லாஹ் தான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கலீலம்மா தஸ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவது மிக குறைவு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, கண்ணும் காதும் அதே போன்ற நாவும் இது மிகப்பெரிய நேமத் என்று சொல்லிவிட்டு இதற்கு நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கிறீர்களே என்று குர்ஆன் சொல்கிறது. அதே நேரத்தில் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் அரஅய்தும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், இன் அகலல்லாஹு சம்அக்கும் வ அப்சாரக்கும் வ கதம அலா குலூபிக்கும், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த இந்த கேள்வியை கேட்கின்ற சக்தியை அல்லாஹ் கலட்டி எடுத்து விட்டார், வ அப்சாரக்கும் உங்களுக்கு பார்க்கின்ற சக்தியை அல்லாஹ் தந்திருக்கிறான், அந்த பார்வையை கண்ணிலிருந்து அல்லாஹ் கலட்டி எடுத்து விட்டால், வ கதம அலா குலூபிக்கும் உங்களுக்கு நல்லது கெட்டதை பிரித்து விளங்கக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான், அந்த அறிவை அல்லாஹ் இல்லாமலாக்கிவிட்டால் மன் இலாஹும் கைருல்லாஹ் யாதீக்கும் பி, அல்லாஹ் கேட்கிறான், இந்த பார்வையை கேள்வியை சிந்தனையை கொண்டு வந்து தருவதற்கு யாராவது ஒரு ரப்பு ஒரு கடவுள் இருக்கிறானா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியாக, எனவே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் தந்த நியமத், உடல் ஆரோக்கியம் ஒரு நியமத், இதை எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்காக நான் பயன்படுத்தி இருக்கிறேன், பணம் என்பது ஒரு நேமத், அன்புக்குரியவர்களே பணம் ஒரு நேமத், இந்த நேமத்தை நான் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்காக செலவழித்திருக்கிறேனா? சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு வெள்ளிக்கிழமை வந்தால் சில வீடுகளில் என்ன செய்வார்கள், ஒரு இறைச்சி கறி சமைப்பதென்றால் அதற்கென்று ஒரு வெள்ளிக்கிழமை வர வேண்டும், ஏன் அவ்வளவு கஷ்டம், குழந்தைகளுடைய ஆசை இருக்கிறது, குழந்தைகளுக்கு வாய்ப்பு ருசியாக சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் ஆசையும் அந்த தாய் தந்தையருடைய உள்ளத்தில் இருக்கிறது, ஆனால் வசதி இல்லாத நிலை. இதனால் என்ன செய்வார்கள், சமாளித்துக் கொள்வார்கள், சமாளித்துக் கொள்வார்கள். அன்புக்குரியது, ஒரு வெள்ளிக்கிழமை வந்தால் ஒரு 100-200 ரூபாய்களுக்கு அந்த இறைச்சி கறியை வாங்கி கொண்டு வந்து குழந்தைகளுக்கு தாங்கள் சாப்பிடாமல் குழந்தைகளுக்கு கொடுத்து மாறுகின்ற பெற்றோர்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லவர்களே, அந்த வகையில் இன்றைய வெள்ளிக்கிழமை கூட ஒரு இறைச்சி கறி சமைக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் எத்தனை பெற்றோர்கள் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நிலையில் தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பாருங்கள், ஒரு சிறிய நேரம் அந்த மின்சாரம் இல்லாமல் இருப்பது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது பாருங்கள். வாழ்க்கை முழுவதும் இந்த நவீன யுகத்தில் கூட எந்த மின்சார ஏற்பாடுகளும் இல்லாமல் குப்பி லாம்புகளுடன் வாழக்கூடிய எத்தனை வீடுகள் இருக்கிறது, எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். அந்த நிலையில் தான் அல்லாஹ் பணம் என்ற நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பணத்தின் மூலமாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இதை வீண்வரையும் செய்கிறேனா, அல்லாஹ் விரும்புகின்ற வழிகளில் செலவழிக்கிறேனா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறேனா, இல்லை இந்த பணம் என்ற நியமத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பாத வீண்விரயங்களில் ஆடம்பரங்களில் நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேனா, ஏன் ஹராமான வழிகளில், அன்புக்குரியவர்களே ஹராமான வழிகளில் பணத்தை அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறேனா, பணம் என்ற நியமத்துக்கு செலுத்துகின்ற நன்றி இதுதானா என்பதாக நாங்கள் ஒருவரும் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்களுடைய முஹாசபத்து நஃப், அதாவது சுய விசாரணை என்ற இந்த தலைப்பில் இன்னும் ஒன்று இருக்கிறது, அதாவது நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மார்க்கத்தின் அறிவை தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதிலும் குறிப்பாக இந்த தென் மாகாணம் என்று வந்துவிட்டால் ஏனைய மலை பிரதேசங்களை போன்று அல்ல, தென் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் அன்றைய காலங்களில் இருந்து மார்க்கத்துடன் மிகப்பெரிய தொடர்புள்ளவர்கள், மார்க்கத்தை நாங்கள் விரும்பியவர்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்தவைகள் என்ன, என்னுடைய நன்மைகள் இதுவரைக்கும், ஒவ்வொருக்கு 30 வயது, 40 வயது, 50 வயது என்றால் அன்புக்குரியவர்களே இதுவரைக்கும் நான் செய்த நன்மைகள் எவ்வளவு செய்திருக்கிறேன், பாவங்கள் எவ்வளவு செய்திருக்கிறேன், கயிறுகள் எவ்வளவு, சர்றுகள் எவ்வளவு, நேர்வழி எவ்வளவு, வழிகேடு எவ்வளவு, சுண்ணத்துக்கள் எவைகள், இவைகளை எல்லாம் நாங்கள் பிரித்தறிந்து எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், முஹாசபத்துன் நஃப்ஸில் ஒரு தனியான ஒரு தலைப்பை பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்தவைகளை நாங்கள் இரண்டு வகையாக நோக்கலாம், ஒன்று ஒரு நியமத்தாக இருக்கும் அல்லது ஃபித்னாவாக இருக்கும். அல்லாஹ் தந்தவைகள் அனைத்துமே ஒன்று அது குழந்தையாக கூட இருக்கலாம், குர்ஆன் குழந்தையுடைய விஷயத்திலும் ஃபித்னா என்ற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்தி இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குழந்தைகள் நான் பாதிக்கவில்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வங்களும் சோதனைகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபித்னா குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் என்று குரான் சொல்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே, எனவே எனக்கு அல்லாஹால் தரப்பட்டவைகள் ஃபித்னாவா அல்லது நிஅமத்தா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த இந்த ஒரு தலைப்பில் உலமாக்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹால் கொடுக்கப்பட்டவைகள், அது பணமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், கண்ணியமாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம், இந்த அனைத்தும் அல்லாஹால் கொடுக்கப்பட்டவைகள். ஒரு மனிதனுக்கு அவனை அல்லாஹின் பக்கம் நெருக்கமாக ஆக்கி வைக்குமாக இருந்தால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து அவன் அல்லாஹுடன் தொடர்பாகிறான், அவனுக்கு கொடுத்த பணத்தை வைத்து அவன் அல்லாஹ் விரும்புகின்ற வழிகளில் செலவழிக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவன் கழிக்கிறான் என்றால், இவைகள் நிஅமத், இவைகள் நிஅமத்தாக இருக்கும். அதே நேரத்தில் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லறியார்களே, அல்லாஹ்வால் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டவைகள் முறையாக செலவழிக்கப்படவில்லை என்றால், பாருங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், அன்புக்குரிய அல்லாஹ் நல்லறியார்களே, ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டவைகள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த உடல் ஆரோக்கியத்தை வைத்து அவன் பாவம் செய்கிறான் என்றால், அன்புக்குரிய அல்லாஹ் நல்லறியார்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹால் கொடுக்கப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை வைத்து அந்த மனிதன் பாவம் செய்கிறான் என்றால், இது ஒருபொழுதும் உடல் ஆரோக்கியம் நியமத்தாக இருக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வைத்து அந்த மனிதன் ஹராமான வழிகளில் அந்த பணத்தை செலவழிக்கிறான் என்றால், இந்த பணம் ஒரு நாளும் நியமத்தாக இருக்க மாட்டாது. இது ஒரு சோதனை, அல்லாஹ் கொடுத்து சோதித்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லது, இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், ஒருவரிடத்தில் ஒரு மொபைல் இருக்கிறது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மொபைல் இருக்கிறது, ஒரு கையடக்க தொலைபேசி இருக்கிறது, இந்த தொலைபேசி மூலமாக இவர் நல்ல விஷயங்களில் அதை பயன்படுத்துகிறார் என்றால், உதாரணமாக சொல்கிறேன், நல்ல விஷயங்களில் அதை பயன்படுத்துகிறார் என்றால், இந்த மொபைல் ஒரு நியமத்தாக இருக்கும். இல்லை, இவர் இதற்கு முன்னால் செய்யாத பல ஹராம்களை செய்வதற்கு இந்த மொபைல் இப்பொழுது காரணமாக மாறியிருக்கிறது என்றால், இந்த மொபைல் ஒருபொழுதும் நியமத்தாக இருக்க மாட்டாது, இது ஒரு ஃபித்னாவாக இருக்கும். நாளைக்கு கியாமத்துடைய நாளில் இவர் மாட்டிக்கொள்வதற்குரிய ஒரு சாதனமாகத்தான் இந்த மொபைல் இருக்குமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒருவர் ஒரு கணினியை, ஒரு கம்ப்யூட்டரை, அதில் இன்டர்நெட்டுடைய தொடர்பு இருக்கிறது, இதன் மூலமாக அன்புக்குரியவர்கள், இன்றைய காலம் நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. காபத்துல்லாவையும் லைவாக பார்க்க முடியும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இதற்கு மோசமான கெட்ட விஷயங்களையும் பார்ப்பார்கள். அன்புக்குரியவர்களே, சட்ட சிந்தித்து பாருங்கள், இவர் இந்த கணனியின் மூலமாக, இந்த கம்ப்யூட்டர் மூலமாக, இந்த இன்டர்நெட் மூலமாக இவர் நல்லதை பார்க்கிறார், நல்ல விஷயங்களை கேட்கிறார், இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு சீராகிறது என்றால், இது ஒரு நியமத் இல்லாத பொழுது இதன் மூலமாக விடிய விடிய ஹராத்தை பார்க்கிறார், அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற விஷயங்களை பார்க்கிறார் என்றால், இது ஒரு பிச்சனா, இது ஒரு சோதனை, இதில் இரண்டாவது மாற்று கருத்து கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் சிந்திக்க வேண்டும். எனக்கு தந்தவைகள், அல்லாஹ் தந்த பணத்தை நான் நல்ல வழியில் செலவழிக்கிறேன் என்றால், பணம் ஒரு நியமத். அல்லாஹ் தந்த உடல் ஆரோக்கியத்தை நல்ல வழியில் செலவழிக்கிறேன் என்றால், இது ஒரு நியமத். அல்லாஹ் தந்த கண்ணியத்தை, கௌரவத்தை, அந்தஸ்தை நான் அல்லாஹ் விரும்புகின்ற விஷயங்களில் செலவழிக்கிறேன் என்றால், இது ஒரு நியமத் இல்லாத பொழுது இது ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், எனக்கு தந்தவைகள் நியமத்தா சோதனையா, எனக்கு தந்தவைகள் நியமத்தா ஃபித்னாவா என்ற தலைப்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லறியார்களே, அடுத்ததாக அதாவது தஸ்கியத்து, அதாவது முஹாசபத்து நஃப்ஸ், எங்களிடம் செய்கின்ற அந்த சுய விசாரணையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்கள் எப்பொழுதும் எங்களை பற்றி தவறாக சிந்திக்க வேண்டும். சொல்வார்கள், நான் நல்லவன் என்ற அந்த சிந்தனையிலிருந்து நாங்கள் கலர வேண்டும். இன்று நிறைய பேர் என்ன சொல்வார்கள், மற்றவர்கள் கெட்டவர்கள், நான் நல்லவர் என்று சொல்வார்கள். பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம், மற்றவர்கள் இன்று ஆக மோசமானவர்கள், அவர்களுடைய வியாபாரம் கெட்டிருக்கிறது, அவர்கள் மோசமான விஷயங்களை பேசுகிறார்கள், கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், இல்லை காபிர்களை போன்று வாழ்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நான் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறேன், சொல்லுகிறேன், குர்ஆன் ஓதுகிறேன் என்று தன்னை நல்லவர் என்றும் மற்றவர்களை தவறாகவும் சிந்திக்கின்ற ஒரு காலம் இல்லை. அதற்கு நேர்மாற்றமாக அன்புக்குரியவர்களே, எங்களுடைய நஷ்டங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய உள்ளம் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நேர்மாற்றமாக எங்களுக்கு வர வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா, எப்படி ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிந்தித்தார்களோ, அதே போன்று மற்றவர்கள் நல்லவர்கள் நான் கெட்டவன் என்ற நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒருபொழுதும் மற்றவரை விட நான் நல்லவன் என்று சொல்வதற்கு எனக்கு என்ன இருக்கிறது? அதிசயம் வந்திருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் கெட்டவனாக ஆகி போவதற்கு அவன் சாராயம் குடிக்க வேண்டும், விபச்சாரம் செய்ய வேண்டும், வட்டிக்கு பணம் கொடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கெட்டவனாக ஆகி போவதற்கு ஒன்று போதுமானது, என்ன தெரியுமா? ஐயாஹு முஸ்லிம், தன்னுடைய முஸ்லிமான இன்னொரு சகோதரனை அற்பமாக கேவலமாக நினைப்பதே போதும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நிலையிலிருந்து நாங்கள் ஒரு பொழுதும் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தவாதிகள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம். உண்மையில் யார் பரிசுத்தவாதி என்பது அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதே போன்று வாழ்க்கையில் செய்த அமல்கள், வாழ்க்கையில் நிறைய அமல்கள் செய்திருப்போம், நிறைய சதகாக்கள் கொடுத்திருப்போம், குர்ஆனோடு இருப்போம், தொழுதிருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த அமல்களை நான் யாருக்காக செய்தேன்? இதுவும் சேவிசாரணையில் வர வேண்டிய ஒரு பகுதி. யாருக்காக செய்தேன்? மக்கள் பார்க்கிறார்கள், மக்கள் நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள், இதற்காக செய்தேனா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் கியாமத்துடைய நாளில் இவருக்கு எந்த நன்மையும் கிடைக்க மாட்டார். செய்த அனைத்து அமல்களும், அது ஒரு மனிதன் பாதையில் செல்லுகின்ற பொழுது ஒரு முள்ளை ஒரு கல்லை அப்புறப்படுத்துகிறான் என்றால், இதற்கும் நன்மை வேண்டுமாக இருந்தால் இவர் இந்த செயலை அல்லாஹ்வுக்காக செய்திருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்த்து என்னை நல்ல ஒரு சமூக சேவை செய்யக்கூடியவன் என்று சொல்ல வேண்டும் என நியத்தில் செய்திருந்தால், மக்கள் என்னை பார்த்து இவர் பெரிய தொழுகையாளர், நெற்றி கருக்கின்ற வரைக்கும் தொழுபவர் என்று என்னை பார்த்து சொல்ல வேண்டும் என்ற நியத்தில் இவர் செய்திருந்தால், அன்புக்குரியவர்களே, உலகத்தில் மக்கள் நல்லவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் இவருடைய உள்ளத்தின் என்ன அலைகள் கூட அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுக்கு அழப்படுகிறார். இந்த பிரமாண்டமான வானங்கள் பூமியில் அல்லாஹ்வுக்கு மறைந்ததாக ஒளிந்ததாக எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே, நாம் செய்தவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்தேனா? தொழுகவைகள், குர்ஆன் ஓதியவைகள், சதக்கா செய்தவர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தது, என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தது, என்னுடைய மனைவிக்காக செய்தவைகள், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை மையப்படுத்தி செய்திருந்தால் நிச்சயமாக இதற்கு நன்மை இருக்கிறது. இது இஹ்லாஸுடன் செய்யப்பட்டவைகள் இல்லாத பொழுது இது ரியா என்று சொல்லப்படுகின்ற முகஸ்துதியுடன் செய்யப்பட்டவைகள். இனி அன்புக்குரிய அல்லாஹ் நல்லதாக இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பேச்சை பேச முன்னாலும், சிந்திக்க முன்னாலும், பேச முன்னாலும், ஒரு செயலை செய்ய முன்னாலும் நாங்கள் அனைத்து நிலைகளும் சிந்திக்க வேண்டும். நான் ஏன் பேசப் போகிறேன்? ஏன் அமைதியாக இருக்கிறேன்? எதற்காக இதை நேசிக்கிறேன்? ஏன் இதை வெறுக்கிறேன்? ஏன் இவருடன் அன்பு பாராட்டுகிறேன்? ஏன் இவருடன் பகைமை வளர்த்துக் கொள்கிறேன்? நான் ஏன் இதை செய்கிறேன்? இதை அனைத்தும் அல்லாஹ்வுக்காகவா, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்காகவா தாராளமாக செய்யலாம். இல்லாத பொழுது நான் சொல்லுவதும், நான் ஓதுவதும், நான் இந்த செயலை செய்வதும் மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அது ஒரு வீண்வேலை. அதற்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த நன்மையும் கிடைக்க மாட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் செய்த அனைத்து செயல்களையும் ஒரு தடவைக்கு பல தடவை விசாரணை செய்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சில சந்தர்ப்பங்களில் இவர் அல்லாஹ்வுக்காக கொடுத்திருப்பார். பாருங்கள், அடுத்த வீட்டில் ஒரு நிக்காக நடைபெறுகிறது, அந்த ஊரிலே ஒரு எளிமையான ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு நிக்காக நடக்கிறது, இவரும் என்ன செய்கிறார்? ஒரு உதவியை செய்கிறார், ஒரு 5000 10000 அல்லது ஒரு ஏற்பாடை செய்து கொடுக்கிறார். நம்ப பிரிவர் நிக்காக நடந்து விடுகிறது. இவர் உண்மையில் கொடுத்தது அல்லாஹ்வுக்காகத்தான். பாருங்கள், அந்த நிக்காக நடந்து 1 மாதம் 2 மாதம் 1 வருடம் கழிகிறது, அவர்கள் ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிடும். இவர் சொல்லி காட்டுவார், நன்றி கெட்டவர்கள் என்று சொல்வார்கள். உனக்கு தந்ததை நாய்க்கு கொடுத்திருந்தால் சாப்பிட்டு விட்டு வாழையாட்டி இருக்கும் என்று சொல்லுவார். இன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவர் யாருக்காக செய்தார்? நீ கொடுத்த ஒரு 5000 ரூபாய்க்காக ஒரு நாயை போன்று நீ அவனை பார்ப்பதாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, உனக்கு அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், உனக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகள், சுபஹானல்லாஹ், வாழ்க்கை முழுவதும் சுஜூதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் போதாது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, செய்தவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். சொல்லி காட்டக்கூடாது. நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், இவருக்கு கொடுத்தேன், ஆனால் நன்றி இல்லாமல் நடந்து கொண்டார், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாருங்கள், நீங்கள் அவருக்கு, அவர் பிறந்ததுதல் எத்தனை கோடிக்கணக்கான பொறுமையான நியமத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணையும் ஈரலையும் சிற்றியையும் இப்படி பேசிக்கொண்டே போகலாம். ரத்தத்தையும் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு பல நியமத்துக்களை அவருக்கு கொடுத்திருந்தார். நீ கொடுத்த ஒரு 5000 ரூபாய், ஒரு 10000 ரூபாய் உனக்கு பெரியதாக விளங்குகிறது என்றால், உனக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத அந்த நியமத்துகளுக்கு நீ எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும்? ஒரு 5000 ரூபாய்க்கு நீ அந்த மனிதன் வாழ்க்கை முழுவதும் என்னை கண்டால் தலையை என்ன செய்ய வேண்டும், என்னை கண்டால் தலையை சொரிய வேண்டும், எனக்கு முன்னால் கண்ணியமாக நடக்க வேண்டும். ஏன்? நான் அவருக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன் அல்லது 10000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். இதற்கு நீ இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கிறாய் என்றால், அந்த ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலஹு உன்னிடத்தில் எவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பான்? இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எக்காரணம் கொண்டும் கொடுத்த செய்த நல்லவைகளை சொல்லி காட்டுவது கூடாது. சொல்லி காட்டினால் செய்த அமல் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை, கபூலியத்துக்கு தகுந்ததாக, கபூலியத்துக்குரிய அமலும் அது கட்டுப்பட்டு போய்விடும் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. வலா சுபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் செய்த சதகாக்களை சொல்லி காட்டி மக்களுக்கு அவருடைய உள்ளங்களை நோவினைப்படுத்தி உங்களுடைய அமல்களை, சதகாக்களை பாத்திலாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது. நமக்கு அல்லாஹ் நல்லவர்கள். எனவே வாழ்க்கையில் செய்த அனைத்தையும் அல்லாஹுக்காக, அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற நியத்துடன் செய்ய வேண்டும். மக்களுடைய பிரபல்யத்துக்காக, மக்களுக்காக, மக்களுடைய சந்தோஷத்துக்காக, தன்னுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை, கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்படி குறுகிய நோக்கங்களுக்காக செய்யக்கூடாது. அன்புக்குரியவர்களே, குறுகிய நோக்கங்களுக்காக செய்யக்கூடாது. இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். செய்த அமல்கள் பாத்திலாக அப்படியே அல்லாஹ்வால் தட்டி கழிக்கப்படுவதற்கு பிரதானமான காரணங்கள் ஒன்றுதான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்களை பேசுவது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான சிறுகுடைய விஷயங்கள் ஈடுபடுவது, இதுவும் ஒரு மனிதன் செய்த அமல்கள் அப்படியே பாத்திலாக தட்டுப்பட்டு போய்விடுவதற்கு காரணமாக ஆகிவிடும். எனவே இது போன்ற காரணங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று செய்கின்றவைகள் இவைகள் அமல்கள் தானா என்பதை சிந்தித்து செய்ய வேண்டும். செய்கின்றவைகள் நாங்கள் அமல்கள் என்று நினைத்துக் கொண்டு செய்து கியாமத்துறை நாளில் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது அமல் இல்லை என்று வந்துவிட்டால் நாங்கள் பெரும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். இனி அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் செய்கின்றவைகளை அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தவைகள் மார்க்கம், இவைகளை எடுத்து நடக்க வேண்டும். உதாரணமாக சொல்கிறேன், பாருங்கள், ஒருவர் சுபஹு தொழுகைக்கு பள்ளிக்கு வருகிறார், வந்து பார்க்கிறார், ஒவ்வொரு நாளும் சுபஹு தொழுகையை நான் 2 ரகாத்தானே தொழுகிறேன், இன்று எனக்கு ஓய்வாக இருக்கிறது, இன்று 3 ரகாத் தொழுது கொள்வோம் அல்லது 4 ரகாத் இன்று தொழுவோம் என்று ஒருவர் நினைத்து சுபஹை 4 ரகாத்தாக அல்லது 3 ரகாத்தாக தொழுதால் இது அல்லாஹ்வுடைய பார்வையில் சுபஹு தொழுகையாக இருக்க மாட்டார். ஏன்? அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்தது சுபஹு தொழுகை என்றால் அது 2 ரகாத்துகள் தான். இதே போன்றுதான் ஒருவர் நினைக்கிறார், இன்று லோஹருடைய நேரம், இன்று எனக்கு டைம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, நான் என்ன செய்கிறேன், 6 ரக்கா தொழுகிறேன் என்கிறார், அல்லது இன்று நேரம் கிடையாது, 1 ரக்கா தொழுது கொள்கிறேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இது அமலாக இருக்க மாட்டார். ஏன்? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்தவைகள் மார்க்கம். எனவே சரியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் நிறைய துஆக்கள் செய்ய வேண்டும், நிறைய துஆக்கள் செய்ய வேண்டும். செய்கின்ற அமல்கள் அது சரியாக அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை பெற்றதாக ஆக வேண்டும் என்பதற்காக நிறைய துஆக்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், தபாரக அல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லதி கலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, அந்த அல்லாஹ் உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தது எதற்காக தெரியுமா? லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களில் யார் மிக சீரான அமல்கள் செய்கிறீர்கள் என்பதை பரீட்சிப்பதற்காக இந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஹதரத் புலைல் இப்னு இயாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஐயுக்கும் அஹ்சனு அமலா என்ற இந்த வார்த்தைக்கு அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்ன தெரியுமா? உங்களில் யார் மிக சரியான அஸ்வபு அமலா, அஹ்லசு அமலா, மிக சரியான அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட சரியான அமல்கள் நீங்கள் யார் செய்கிறீர்கள் என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் உங்களுக்கு அல்லாஹ் இந்த மௌத்துக்கு முன்னால் ஒரு சிறிய சொற்பகால வாழ்க்கை தந்திருக்கிறான் என்று அதற்கு இயாம் ரஹிமல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இனி அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியாகவே செய்கின்ற அனைத்து அமல்களையும் அல்லாஹுக்காக செய்வோம். எனக்கும் அல்லாஹுக்கு மத்தியுள்ள தொடர்பை சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியான ஒரு வைராக்கியத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய வியாபாரத்தை மீள்பரிசீலனை செய்வோம். நாங்கள் யாரையும் ஏமாற்றி பொய் சத்தியம் சொல்லி வட்டியுடன் சம்பந்தப்பட்டு ஏமாற்றி பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாரும் ஏமாற்றாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நான் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு சதமும் என்னுடைய எனக்கு ஹலாலாக வந்து சேர வேண்டும். யாரையும் ஏமாற்றி பொய் சொல்லி அநியாயம் செய்து இப்படி நான் சம்பாதிக்க கூடாது. இஸ்லாம் தடை செய்ய வழிகள் சம்பாதிக்க கூடாது. அல்லாஹ்வுடன் யுத்தம் செய்வதற்கு சமமான வட்டி போன்ற பாவங்களில் இருந்து முழுமையாக நாங்கள் விடுபட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்க முன்னால் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்திக்க வேண்டும். எனக்கு இன்றைய இரவு ஓத்து வந்தால் நான் இரவில் தூங்க செல்கிறேன், காலையில் விழித்து எழுவேனா என்பது சந்தேகம். இன்றைய இரவில் மௌத்து வந்தால் என்னுடைய மறுமை வாழ்வு, என்னுடைய மன்னரை வாழ்வு அது ஒரு நல்ல ஒரு வாழ்வாக அமைவதற்கு நான் சரியான முறையில் என்னுடைய பகல் பொழுதை கழித்தேனா இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மௌத்து வந்து விட்டால் எத்தனையோ பேர்களுக்கு கடன் வைத்த நிலையில், ஏமாற்றிய நிலையில், துரோகம் செய்த நிலையில், அநியாயம் செய்த நிலையில், மற்றவர்களுடைய சொத்துக்காக வழக்கு பேசிய நிலையில், மற்றவர்களுடைய சொத்துக்களை அபாரித்த நிலையில் எனக்கு மௌத்து வரப்போகிறதா? நான் என்ன செய்திருக்கிறேன்? இன்றைய தொழுகைகளை சரியாக தொழுதேனா? இன்று அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை கையில் எடுத்து ஓதினா? இது போன்ற தலைப்புகள் எல்லாம் நாங்கள் சிந்தித்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக அதை சீராக்கி யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் கிராமத்துடைய நாளில் எங்களுடைய நன்மைகளை கொடுக்க வேண்டி வரும். எனவே அன்புக்குரியவர்களே, உடனடியாக மன்னிப்பு கேட்டு இன்றிலிருந்து ஒரு நல்ல வாழ்வை நாங்கள் வாழ முயற்சிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் உண்மையான முறையில் சீர் விசாரணை செய்து சரியான மூத்துக்கான ஏற்பாடுகள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் ரப்பே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக. அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு வாழ்வை எமக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் கேட்ட ஆமீன் எல்லா துஆக்களையும் கபூல் செய்து கொள்வாயாக.
For more lectures, visit slhub.com.